الحمد لله الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جزيلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كأسف مأكول. صدق الله العظيم. அளவற்ற அவராலே இல்லாதவர்கள் ஏக நாயன் அல்லாஹ் ஒருமணிக்கு உங்கள் அனைத்தும் மகிமை கூறுகிறார். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேரை கூறி இன்றைய குதுபா குருசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். صلاتم سلامم جمعیدن میران کلمانی آیاں محمد مصطفى صلی اللہ علیہ وسلم انہاری نڈکوڑے گلے انوڑوں پی سراد سمد والبنے بیپٹی بیٹی گلے کند حرمی صحابہ کل سابعونگل سبع سابعینگل مسلمان مؤمنان آنگل پنگل یاور میدب اللہ علیہ سامنے سمادانا مجھنڈ مدابتا அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வல்லவர்களே நல்லவர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கு உங்களுக்கு வந்தியத்துக் கொள்ளிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு கடமையை தந்திருக்கிறான். அது என்ன கடமை என்றால் ஐம்பது கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு கடமைதான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சில கடமைகளை பொறுத்த வகையிலே ஆயுளிலே ஒரு தடவையாவது செய்ய வேண்டிய கடமை தொழுகையை பொறுத்த வகையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் தொழுது வர வேண்டும். அது நாளாதம் செய்யக்கூடிய இரவு பகல் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் ஒரு கடமை. நோன்பை எடுத்துக்கொண்டால் வருடத்திலே ஒரு மாதம் நாங்கள் பரவான நோன்பை நோக்க வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அது போன்ற ஹஜ்ஜுடைய கடமையை நாம் எடுத்துக்கொண்டால் வசதி வாய்ப்புள்ள வரைவில் ஆயுளிலே ஒரு தடவையாவது தன்னுடைய பரவான ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு மேலதிகமாக அவர்கள் ஹஜ்ஜு செய்தால் அது சுன்னத்துடைய ஹஜ்ஜாக அது சுன்னாவாக இருக்கும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே இது ஹஜ்ஜுடைய காலம் என்பதனால் மக்கா மதீனாவுடைய சிறப்புகள் அந்த நகரை சென்றடையக்கூடிய யாத்திரைகளுடைய சிறப்புகள் அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அவளோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் போவதற்கு நியத்து வைத்தவர்கள் இந்த நாட்டிலே ஏராளமானவர்கள் இருப்பார்கள். எனவே அவர்கள் செய்யக்கூடிய அமல் போன்றவைகளை இன்றைய புதுபாவிலே உங்களோடு பார்ப்பது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதி அப்படியான சில விடயங்களை உங்களோடு கலைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறதே இது ஹஜ்ஜுடைய காலம் இறுதி பகுதியிலே இருந்து ஹஜ்ஜுடைய பகுதியை ஹஜ்ஜுடைய கடமை ஆரம்பிக்கிறது. ஹஜ்ஜுடைய கடமைக்காக மக்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இலங்கையிலே இந்த வருடம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே 1585 பேருக்கு செல்ல முடியும் என்று அரசாங்கத்தினால் எங்களுக்கு அதாவது வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகையாக இருக்கிறது. இந்த வருடம் 1585 பேருக்கு ஹஜ்ஜு கடமை நிறைவேற்ற இலங்கையிலிருந்து செல்ல முடியும். என்றாயினும் பொருளாதார நெருக்கடி நாட்டினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இதுவரையில் தங்களுடைய பயணத்தை உறுதி செய்த யாத்திரைகள் 968 யாத்திரைகள் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே முதலாவது விமானம், முதலாவது குழு கட்சிக்காக இந்த மாதம் 28 வருகிற செவ்வாய் கிழமை இங்கிருந்து புறப்பட இருக்கிறது. இரண்டாவது குழு அதே போன்று 30 மூன்றாவது குழு 2 இப்படியே கட்ட கட்டமாக அந்த மதீனா சவுதி நகரை அண்மிக்க இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாட்டிக் கொள்கிறேன். இந்த வருடம் கட்சிக்கு செல்வதாக இருந்தால் ஒரு நபருக்கு சுமாராக 20-25 இடைப்பட்ட ஒரு பணத்துகை முடிவுபடுகிறது. சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அண்மை காலங்கள்ல கூட மிக குறைவான ஒரு கணக்காக இருந்தாலும் இது குறுகிய ஒரு காலத்துக்குள்ளே இந்த தொகை அதிகரித்திருக்கிறது. அதாவது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில பெரியார்களை, சில முன்னாள் வாழ்ந்த அனுபவசாரிகளை கேட்டு பாருங்கள், 100,000 குறைவான பணம் கொடுத்து தன்னுடைய பரவான ஹஜ்ஜை நிறைவேற்றிய எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய சொந்தக்காரர்கள், எங்களுடைய மாமி மாமாக்கள், எங்களுடைய சாச்சா பெரியப்பா, இப்படி உறவுகளை கொஞ்சம் விசாரித்து பாருங்கள், 100,000 குறைவான பணத்தை கொடுத்து பரவான ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்கள் இன்னும் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜத்தின் கடமை இன்று மிக சிரமமான ஒரு கடமையாக மாறி இருந்தாலும் ஆனால் மக்கள் இந்த கடமையை நிறைவேற்றுவதை கைவிடவில்லை. அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் பல மடங்கு கூலிகளை கொடுக்க வேண்டும். கொடுத்த பல ரூபாய்கள் பல மடங்காக இந்த உலகத்திலேயும் மறுமையிலே கிடைக்க வேண்டும். அவருடைய ஹஜ்ஜ் ஹஜ்ஜே மஹ்ரூவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்ற இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் செல்லக்கூடிய ஒவ்வொரு யாத்திரைகளுக்கும் கேட்டுக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நாட்டுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும். நாடு மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பணம் இருந்தும் பொருளை வாங்கிக் கொள்ள இயலாத நிலை. கனியமானவர்களின் பொருள் இருந்தாலும் பல மகிழ்ச்சியாளங்கள் நாங்கள் அங்கே அத போலிலே நின்று சில பொருட்களை வாங்க வேண்டிய நிலை. இப்படியான ஒரு நிலையிலே இந்த நாடு இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு யாத்திரைகளும் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், அயோதிபர்களாக இருக்கலாம், எல்லோரும் இந்த நாட்டுக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தியுங்கள். இந்த நாட்டுக்காக அதிகமாக துவாசியுங்கள். நாட்டுடைய வளங்கள் வளர்க்கப்பட வேண்டும். நாட்டுடைய பொருளாதாரம் வளர வேண்டும். இந்த நாட்டிலே மக்கள் சமத்துவமாக நிம்மதியாக அமைதியான முறையிலே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையோடும் இந்த நாட்டிலே மக்கள் வாழ வேண்டுவதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹஜ்ஜிகளும் துவா செய்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜாஜு அல் உம்மார் வக்துல்லாஹ். ஹஜ்ஜாஜ் அதாவது ஹஜ்ஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளும் அதே உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள். அவர்கள் இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ்வுடைய இஸ்திக்பாரை ஏற்றுக்கொள்வான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையை ஒரு துவா கேட்டால் அல்லாஹ்வுடைய கைகளை வெறும் கையா ஆக்க மாட்டான். அப்படி பெருமதியான துவாதான் ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடிய துவாவாக இருக்கிறது. எனக்கு அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹஜ்ஜிய கடைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு யாத்திரைகளது நாட்டுக்காக நாலாவது மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள், அந்த எல்லா இடங்களிலும் துவா அங்கீகரிக்கக்கூடக்கூடிய இடங்கள் தான் அரபாவுடைய மைதானம். அதை உத்தரிப்பா கணியமானவர்களே, மீனா ஜம்ஜம் நீரை குடித்ததற்கு பின்னால் மக்கா மதிபராகி போன முக்கியமான இடங்களிலே நாங்கள் இந்த நாட்டுக்காக கொஞ்ச நேரம் நேரம் ஒதுக்கி நித்திய ஒப்பாளர்கள் தலவாத்துகளை சொன்னதற்கு பின்னால் அல்லாவிடத்திலே இந்த நாட்டுக்காக கொஞ்ச நேரம் உங்களுடைய அந்த பயணங்கள்ல நேரத்தை ஒதுக்கி கொள்வன்பானவர்களே, அது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறார். நானும் நீங்களும் யோசிக்கிறோம், இந்த நாடு நமக்கு என்ன செய்வது என்று யோசிக்கிறோம். இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நானும் நீங்களும் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் பிறந்தது யாரோ ஒருவர் கட்டிய வைத்திய சாலையிலே, நாங்கள் படித்தது யாரோ ஒருவர் கட்டிய பாடசாலையிலே, நாங்கள் கல்வி கற்றது மேலைகள் படிப்புகளை யாரோ ஒருவர் சமூகத்துக்காக உருவாக்கிவிட்டு சென்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே. எனவே இந்த நாடு ஏராளமான சலுகைகளை தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே வைத்திய துறை என்று பாருங்கள், எந்த அளவு நாட்டிலே எங்களுக்கு சலுகை அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் ரூபாய்களை இந்த அரசாங்கம், இந்த அரசு, இந்த நாடு எங்களுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறது. தனித்தனி நோய்களுக்கு தனியான வைத்தியசாலை, விபத்திலே சிக்கக்கூடியவர்களுக்கு முரளினி தனியான வைத்தியசாலை, கண்ணியமானவர்களே புற்று நோயாளருக்கு மகாரகமினே தனியான வைத்தியசாலை, இப்படி தனித்தனி நோய்களுக்கு தனியான வைத்தியசாலை இருக்கின்ற அளவுக்கு நாட்டினுடைய சுகாதார சேவை பரந்ததாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கல்வித்துறை எடுத்து பாருங்கள், பாடசாலை கல்வி முதல் பல்கலைக்கழகத்துடைய கல்வி வரைக்கும் இலவசமாக நாங்கள் கல்வியை கற்கிறோம். அன்பானவர்கள், எனவே இந்த நாட்டுக்காக வேண்டி வேண்டிய அல்லாஹ்வுடைய கையேந்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு யாத்திரிகளும் அல்லாஹ்வுடைய அதிகமாக துவா செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் யாத்திரிகள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு துவா செய்வார்கள். இந்த தவறு அவருடைய இந்த தகவல் இந்த மெசேஜ் அவருடைய காதுகளுக்கு எட்டினதோ இல்லையோ, நிச்சயமாக செல்லக்கூடிய அந்த ஹாஜிகள் இந்த நாட்டுக்காக துவா செய்வார்கள். தேடியவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், இந்த நாட்டுக்காக, இலங்கை என்ற இந்த திருநாட்டுக்காக, பூமியின மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ வேண்டும், மீண்டும் இந்த நாட்டிலே சமத்துவமாக மனிதர்கள் ஒன்று கூட வேண்டும், ஒன்றாக இந்த நாட்டிலே மக்கள் பிரச்சனை இல்லாமல் சமரசமான முறையில் வாழ வேண்டியதற்காக வந்து அதிகமாக பிரார்த்தியுங்கள் அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹாஜிகள் எப்படி சிரமப்பட்டு அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்களோ, அந்த ஹாஜிகளுக்காக இந்த நாட்டிலே தங்கியிருக்கின்றவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று நியமித்து வைத்திருக்கின்ற ஹஜ்ஜிக்கு போகாமல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சாதாரணமான ஒரு ஈமான் அல்ல, சாதாரணமான ஒரு தியாகம் அல்ல, 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகையை கொடுத்து ஹஜ்ஜுக்கு போவதா இருந்தா எவ்வளவு பெரிய ஈமான், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வீரர்களே. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகின்றார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கொடுத்தால் மீண்டும் கொடுப்பவர், அல்லாஹ் கொடுத்தால் மீண்டும் கொடுத்ததை கொடுப்பவன், கொடுத்ததை விட பல மடங்கு அல்லாஹ் கொடுப்பவன். நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 10 ரூபாய் எங்களுக்கு தருகிறான், நாங்கள் 10 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 100 ரூபாய் எங்களுக்கு தருகிறான், நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் 1000 ரூபாய் தருகிறார். கண்ணியமானவர்களே, இப்படி நாங்கள் கொஞ்சம் கொடுத்தா அல்லாஹ் அதே மாதிரி அல்ல, அதை விட அதிகமாக தருகிறார். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஆஜிகள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அன்பானவர்களே, அது அவருடைய சேமிப்பான், நிச்சயமாக அது வறுமையிலே கிடைக்கும், அதை விட பல மடங்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நாளைய கியாமத்துடைய நாளையே அல்லாஹ் அந்த ஆஜிகளுக்கு என்னென்ன நலவுகளை கொடுப்பதாக வாழ்தா பண்ணியிருக்கிறானோ, அந்த நலவுகளுக்கு சொந்தக்காராக நிச்சயமாக அந்த ஆஜிகளை அல்லாஹ் ஆக்குவான். எனவே அந்த ஆஜிகளுடைய பொருளாதார விடயங்கள், அவருடைய பயணங்கள் எழுதுவதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளும் அல்லாவுடத்திலே கையேறிக் கொள்ளுங்கள். அன்பான அல்லாவுடனே அடுத்த விடயங்களுக்கு தெரியும், அந்த ஆஜிகள் முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த மக்கா மதீனாவுடைய சிறப்பு. அன்பான அல்லாவுடைய நல்லடியார்களே, மக்கா எந்த பூமி இருக்கிறதே அது ஒரு புனிதமான பூமி. அல்லா சொல்லுகிறான், அல்லாஹ் வணங்குவதற்கு, அல்லாஹ்வுக்காக அவர்கள் சுரப்படுவதற்கு இந்த பூமியிலே அமைக்கப்பட்ட முதல் பள்ளி வாயில் அந்த மஸ்ஜிதுல் ஹராம். அங்கே அல்லாஹ்வு சுப்ஹானஹு தஆலா அந்த பூமியை புனிதமான பூமியாக ஆக்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே தொடர்ந்து சொல்கின்ற போது, அந்த பூமிக்குள்ளே நுழையக்கூடியவர்கள் அபயம் அளிக்கப்பட்டவர்களாக, அமைதியானவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அவர்கள் வந்து விடுகிறார்கள். அடியார்களால் எந்த தீங்கும் அவர்களுக்கு செய்ய முடியாது. எந்த அளவினால் அறிந்தவர்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது அறவுடைய எல்லைக்குள்ளே ஒரு புள்ளை கூட கொடுக்க முடியாது, மிருகங்களை வேட்டையாட முடியாது. அது மாத்திரமல்ல, ஏதாவது விலு பொருட்கள் இருந்தால் ஒருவருடைய வாட்டா விழுந்திருக்கிறது, அதை கூட எங்களுக்கு எடுத்து பாவிக்க முடியாது. அப்படி பெருமதியான ஒரு பூமி தான் அந்த அறங்குடைய பூமி. உமருடைய அல்லாஹு தஆலா அன்பு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை ஹத்தாவை கொலை செய்து வரையும் அறத்துக்குள்ளே கண்டால் அறத்திலிருந்து வெளியே வரும் வரை அவரை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். இது அல்லாஹ்வால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே உள்ள ஒரு இடம்தான் அறம் என்று அவர்கள் 53 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களை நல்லோர்கள் சகாபாக்களுடைய அடக்கத்தலத்தையும் சகாபாக்களுடைய கதிர்களையும் தாங்கி இருக்கின்ற புனிதமான ஒரு மண். அது மாத்திரமல்ல, என்னுடைய கலா என்னையும் உங்களையும் நாளைய மறுமை நாளே அல்லாஹ் இவர்களை கேட்க போகிற அவருடைய இமாம் என்று, உங்க இமாம் எது என்று கேட்கின்ற போது நான் நீங்கள் அல்லாஹ் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய இமாம் எனக்கு வழிகாட்டி, தொழிலுக்கு வழிகாட்டி, என்னுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டி, இந்த துறையில் எல்லாவற்றுக்கும் எனக்கு வழிகாட்டி புனிதமான நகரங்களாக மக்கா மதீனா நகரம் இருக்கிறது. இந்த பெயரை நாங்கள் தனிமையிலே சொல்வதில்லை. அதிகமானவர்கள் இந்த பெயர் அல் மக்கா அல் முகர்ரமா அல் மதீனா அல் முனவரா என்று சிறப்பான பெயரை சொல்லித்தான் இந்த பெயரை பயன்படுத்துவார்கள். அந்த அளவு சிறப்பான பூமியாக மக்காவுடைய பூமி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம் கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு முஸ்லீம்களும் சொல்லுகின்ற போது உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அந்த காபுத்துல்லாவை சுமந்திருக்கிற மண்ணாக அந்த மக்காவுடைய மண் இருக்கிறது. அப்படியான ஒரு இடத்தை நோக்கித்தான் என்னுடைய ஹஜ் யாத்திரையர்கள் செல்ல இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மக்காவுடைய பூமி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளை வரவில்லை என்றால் இங்கிருந்து நான் நகர்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்லலாக அனைவரும் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததன் காரணமாக அங்கிருந்து கண்ணீர் வடித்தவர்களாக தான் பிறந்த மண்ணை, தான் வாழுகின்ற அந்த மண்ணை, 53 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கை கழிந்த அந்த மண்ணை, அந்த நாட்டை, அந்த மக்கா நகரை பெருமதியான ஒரு நகரமாக சொல்லலாக அவர் உள்ளத்திலே சுமந்ததால் அவருடைய கண்களால் கண்ணீர் கொடுக்கிய செய்தியை ஹதீஸ்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காபுத்துல்லாவை அன்று வாழ்ந்த மன்னன் அழிப்பதற்காக அந்த ஆபிரகாம் மன்னன் என்ன செய்தார் தெரியுமா? காபுத்துல்லாவை அழித்து விட்டால், காபுத்துல்லாவை உடைத்து நொறுக்கி விட்டால் இஸ்லாம் ஆட்சியை அழித்து விடலாம், நாசமாக்கி விடலாம் என்று நினைத்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பாதுகாப்பார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த ஆபிரகாம் மன்னன் மாத்திரமல்ல, இதற்கு பின்னால் எந்தெந்த மன்னர்கள் எந்தெந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று, முஸ்லிம்களுடைய பள்ளிகளை தாக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு பாடமாக சூரத்து ஃபீல் என்ற சூறாவையே அல்லாஹ் அழைக்கிறான். அந்த சூரத்து ஃபீல் என்று சொல்கிறது, அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன் தான் ஆபிரகாம் மன்னன், இஸ்லாத்துக்கு எதிரான ஒருவன். கண்ணியமானவர்களே, அந்த மன்னன் நினைத்தான் காபுத்துல்லாவை ஒதுக்கி நாசமாக்கி விட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும் என்று நினைத்தான். ஆனால் அது நடக்கவில்லை. அல்லாஹ் பகுந்து அல்ஹோர் வாதி சொல்லுவதான், யானை படைகளுக்கு என்ன நடந்தது என்று நீங்க பார்க்கலையா என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லலாகோ அனைவரும் அவர்களை பார்த்து குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தொடர்ந்து அந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை சொல்றான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்மீன், அவர்களுடைய சூழ்ச்சியை அவர்கள் திட்டம் திருத்தியதை அல்லாஹ் தோட்டில் குளிக்கவில்லையா? அவர்கள் நினைத்தார் இந்த உலகத்திலே பிரமாண்டமான ஒரு படைப்பு தான் யானை படைப்பு, அந்த யானை படையை கொண்டு இந்த காபத்துல்லாவை அழித்து விடலாம் என்று அந்த மன்னன் நினைத்து அனுப்பினான். கண்ணியமானவர்களை அந்த சூழ்ச்சி நடக்கவில்லை. அன்பானவர்களை அல்லாஹ் பகவானை தொடர்ந்து சொல்கிறார், சின்ன பறவைகள் சூடேற்றப்பட்ட கற்களை அந்த படையின் மீது எரிந்தது. அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுக்கு முடியும் அதே போன்ற ஒரு படைப்பை கொண்டு அதை அழித்தது, அல்லாஹ்வுக்கு முடியும் இதைவிட பிரமாண்டமான ஒரு படைப்பை உடனே படைத்து அல்லாஹ் கொன் என்று சொன்னார். ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து விடுவான் கொன் என்ற வார்த்தையால் அல்லாஹ்வுக்கு முடியும் அதைவிட பிரமாண்டமான ஒரு படைப்பை வைத்து அந்த பட்டாளத்தை அழித்துவிட. ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. எங்க மனைவியை பாசைக்கு விளங்கக்கூடிய அமைப்பிலே சிட்டுக்குருவியை போன்ற மிக சிறிய பறவை. சிட்டுக்குருவி சுமாராக கண்ணியமானவர்களே, எங்களை விட ஒரு 100-150 அடிக்கு அப்பால் போனால் குருவி பறக்கிறது கூட விளங்காது. அந்த அளவு சிறிய ஒரு பறவை, என்னுடைய கண்ணுக்கு கூட புலப்படாத ஒரு சின்ன பறவை. அப்பாடவர்களே, அந்த பறவையுடைய தலை எந்த அளவு சிறியதாக இருக்கும், அந்த தலையில் இருக்கக்கூடிய சொட்டு எந்த அளவு சின்னது, அந்த சொட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த வாயிலே எடுக்கின்ற கல் எவ்வளவு பெரிய கல்லாக இருக்கும். அந்த கற்களை சூடைக்கப்பட்ட கற்களாக அந்த படை மீது வீச்ச கண்ணியமானவர்கள் எல்லாம் இறுதியில் சொல்லுவான், அந்த கல்லுடைய சூடை தாங்க முடியாமல், அந்த கல்லுடைய அதாவது தாக்குதலை தாங்க முடியாமல் அந்த படைக்கு என்ன நடந்தது என்பதையும் எல்லாம் சொல்லி அந்த சூறாவை எடுக்கிறான். வைக்கோலை போல அல்லாஹு தஆலா அந்த படையை ஆக்கினான் சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு ஆடோ மாடோ அந்த வைக்கோலை சாப்பிட்டு விட்டு மலம் கழித்தால், அன்பானவர்களே, அந்த வைக்கோலுடைய முகவரி இல்லாமல் அது அப்படியே முகவரி இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி தப்பி துப்பிய வைக்கோலை போட்டு அல்லாஹ் அந்த படையை அழித்தான் என்று செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இந்த மக்காவுக்கு எதிராக யாரெல்லாம் வருகிறார்களோ, மக்காவுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அந்த சூழ்ச்சியை வெல்லக்கூடியவன். அந்த சூழ்ச்சி நிச்சயமாக அந்த திட்டங்கள் ஒன்றும் நிச்சயமாக கைகூடாது என்ற செய்தியை அல்லாஹ் பரிசுத்து அனுப்பவாளியே சூரத்துல் ஃபீல் என்று சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போன்ற முக்கியமான ஒரு நகரம் தான் மதீனா நகரம். கண்ணியமானவர்களே, மதீனாவுடைய பூமி பெருமதியான பூமி, துவாவுக்குரிய பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சமூகத்துக்கு தஃவா பிரச்சாரத்தை பரவசியமாக மேற்கொண்ட ஒரு பூமி தான் மதீனாவுடைய பூமி. ஆரம்பத்திலே மதீனாவுடைய பெயர் எத்தனைவாக இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மக்காவை விட்டு ஹிஜ்ரத் போனார்களோ அந்த நாளே அந்த அதாவது நகரத்துடைய பெயர், அந்த எத்தனை பேர் நகரத்துடைய பெயர் மதீனா அல் முனவ்வரா, அல் மதீனா அல் முனவ்வராக பெயர் மாற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போகின்ற போது அங்குள்ள சிறுவர்களை எல்லாம் மலைக்கு மேலே ஏற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை நல்லவரவாக, அஹ்லன் வஸஹ்லா நல்லவரவாக வரட்டும் என்று ஒரு அதாவது பைத்தை பாடி வரவேற்றார்கள். طال البدر علينا من فنيات الوداع وجب السوق علينا ما دعا للهداء. இந்த ஒரு பைத்தை படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வரவேற்கப்படுகிறார்கள். எங்களுக்கு ஒரு பிரகாசம் விட்டது. அந்த பிரகாசத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவதே எங்களுக்கு கடமை என்ற கருத்துப்பட ஒரு நீண்ட பைத்தை இங்கே உள்ள சிறார்கள் எல்லாம் மலைக்கு மேலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கின்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியே, அப்படி ஒரு பெருமதியான பூமி தான் மதீனாவுடைய பூமியாக இருக்குது. அது மாத்திரமல்ல, மதீனாவுடைய பூமியிலே மதீனாவுடைய மண்ணிலே மிக பிரபலியமான மிகவும் பிரபலியமான ஒரு மையவாடி இருக்கிறது. அதுதான் ஜன்னத்துல் பகீர் சொல்லக்கூடிய மையவாடி. அந்த மையவாடியில் முதலாவது அடக்கப்பட்ட நபிகள் உஸ்மான், கண்ணியமான ஏராளமான சஹாபாக்கள் அங்கே நல்ல அடக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். எனவே அது ஒரு பெருமதியான மண் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அங்கே ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்கள், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு வானலை வாயிலாக டெலிவிஷன் மூலமாக அந்த காட்சிகளை பார்க்கின்றவர்களுடைய மனமே தாங்க முடியாமல் கண்ணீர் வடித்திருந்தால், அந்த இடத்துக்கு போகின்றவர்கள் கண்ணீர் வடிக்காமல் வந்த வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு பெருமதிகளை சுமந்திருக்கிற ஒரு மண்ணாக அந்த மக்கா மதீனாவுடைய மண் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு எக்காபத்தில் உலகத்திலே பல லட்சம் மக்களை ஒரே இடத்திலே ஒன்று கூட்டக்கூடிய ஒரு மண் தான் அந்த மக்கா மதீனாவுடைய மண். அது மாத்திரமல்ல, அரசனாக இருக்கலாம், குடிமகனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வசதி வாய்ப்புள்ளவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், சாதாரண ஒரு பாவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரே வெள்ளை ஆடையோடு இஹ்ராம் துணியோடு அங்கே ஒரே காட்சியிலே அங்கே காட்சி அளிப்பது அதாவது சந்தர்ப்பம். அதற்கு பின்னால் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய கப்பன் துணி வெளிமான வெள்ளை துணி வெள்ளை துணியை கூட நாங்கள் கப்பல் செய்கிறோம். அந்த வெள்ளை துணி அங்கே அணிகின்ற போது இறுதி பயணத்திலே அல்லாஹ்வுத்தால எங்களுடைய இறுதி பயணத்தை நினைவுபடுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பேருக்கு அந்த ஹஜ்ஜுடைய பயணம் சௌபாவாக அமைந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ சென்று வந்ததுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையா மாற்றிக் கொள்ளுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேற கூலி இல்லை. சுவர்க்கத்தை தவிர அதுக்கு வேறு கூலி இல்லை, சுவர்க்கம் தான் அதற்கு கூலி என்றார்கள். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போய் அவருடைய ஹஜ்ஜே மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை முன்னால் உள்ள வாழ்க்கை மாதிரி அல்ல, ஹஜ்ஜுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான முன்மாதிரியான சமூகம் தன்னை பலப்படுகின்ற போது தன்னிடத்தில் எந்த துறையும் காணாத முறையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற கருத்தை உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனால் தான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போகின்றாரோ அந்த மனிதன் ஹஜ்ஜுக்கு போய் அந்த கடமைகளை நல்ல முறையில் செய்து கொண்டு திரும்பினால் அன்று பிறந்த பாலகனை போட்டு சென்று வருகிறார். அப்படியான ஒரு பெருமதி எதற்காக அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்காக? அப்படி அன்று பிறந்த பாலகனை போட்டு திரும்பியதற்கு பின்னால் மீண்டும் பழைய நிலையிலே வாழ முடியாது. மீண்டும் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவது, மக்களை ஏமாற்றுவது, நாங்கள் நினைத்த மாதிரி வாழ்வது, கண்ணியமானவர்களை அந்த வேலைகளை யாருக்கும் விடுபட முடியாது. ஹஜ்ஜே மப்ரூராக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியதாக, எங்களுடைய வாழ்க்கையை யார் பார்த்தாலும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய அடையாளம் என்பதாக உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த விடயங்களில் மிக முக்கியமாக நினைவுபடுத்திய அந்த விடயங்களை அன்ன மக்கா மதீனாவுடைய நகருக்கு போகக்கூடியவர்கள் அதனுடைய பெருமதி உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே போய் பேச்சுக்களை பேசாதீர்கள், அங்கே போய் இளையத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுதூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். அல்லாஹ் செல்கின்றார்களோ அங்கு சென்று அவர்கள் வீண் பேச்சுகளை பேசக்கூடாது, சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, வீணான விடயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் அந்த தொடர் குர்ஆனுடைய ஆயத்திலே இறுதியிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் இறுதியாக சொல்கிறார், நீ எவ்வளவுதான் கட்டுச்சாதனம் எடுத்துக் கொண்டாலும் மிக முக்கியமான ஒரு கட்டுச்சாதனமாக எடுக்க வேண்டியது கட்டுச்சாதனமாக தப்போவை எடுத்துக் கொள்ளுங்கள். கட்டுச்சாதனங்களை போக வேண்டிய அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களே மிகவும் தேவையானது, மிகவும் தேவையான கட்டுச்சாதனம் இறையற்றம் என்று சொல்கிறார். எனவே பாடவர்களே, இறையற்றம் இல்லாமல் ஹஜ் செய்தால் அந்த ஹஜ்ஜிலே நன்மை கிடையாது. இறைச்சம் இல்லாமல் ஹஜ் செய்தால் நன்மை கிடையாது மாத்திரமல்ல, நாம் இறைச்சம் இல்லாமல் தொழுதாலும் அந்த தொழுகையிலே நலவுகள் நன்மைகள் கிடையாது. இறைச்சம் இல்லாமல் தர்மம் கொடுக்கலாம், அதற்கு நனவு கிடையாது. இறையற்றம் இல்லாமல் நிர்வாகம் செய்யலாம், பொது வேலையில் ஈடுபடலாம், அன்பானவர்களை அதற்கு நன்மை கிடையாது. இந்த உலகத்திலே பேரையும் புகழையும் நாம் எதிர்பார்ப்போம் என்றால்
உண்மையான
தோல்வி. அன்பானவர்களே, அங்கு தோல்வியாகுவதை விட இங்கு வெற்றியாக வேண்டும், அங்கு வெற்றி அடைய வேண்டும், அங்கு எங்களுடைய வளர்ச்சியிலே சான்றிதழ் கிடைக்கவே அதற்காக உலகத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊர்ல ஒரு நோயாளி இருப்பார், எங்களை ஸ்பீக்கர்ல ஒளிபரப்பில ஒருவர் மௌத்து என்று சொல்லிவிட்டார். இன்னால் சொல்லுகின்ற போது நாங்க நினைப்போம் இன்னால்தான் சுகம் இல்ல, இன்னால்தான் மௌத்தா இல்லை. கண்ணியமானவர்களே, அவர் இல்ல மௌத்து, நல்லா இருந்த ஒருவர், பிரமாதமான ஒருவர், வாலிப வயதில் இருந்திருக்கிற ஒருவர், இப்படியான வயதில மௌத்துகள் வருவதை நாம பார்க்கிறோம். எனவே நானும் நீங்களும் மௌத்தாகின்ற போது அமல்களோடு கட்டுக்காலங்களோடு இறையற்றத்தோடு மௌத்தாக வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய மௌத்து நிச்சயமாக எங்களுக்கு சாதனையாக இருக்கும். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிச்சயமாக எங்களை சுவருக்கு சிலை கொண்டு செய்யக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, மிக முக்கியமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய சில விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்லாத இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய நீயத்தோடு இருக்கிறீர்கள், அதாவது அல்லாஹ் எனக்கு வசதி வாய்ப்பை தந்தால் நான் சென்று விடுவேன் என்று இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய அமல்களை சொல்லுவதாக அழைத்து சொல்லித்தந்தார்கள். அதில் மிக முக்கியமானதுதான், அதாவது அடுத்த வாரம் முதல் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பம் பத்து ஆரம்பமாகிறது. அந்த பத்து நாட்கள் அமலுடைய நாட்கள். அந்த பத்து நாட்கள் யாரும் வீணாக்கிறார்கள், அதிகமாக அந்த ஒன்பது நாட்கள் அரபாவுடைய நோம்பு வரை கொண்டு ஹிஜ்ஜா ஆரம்பத்திலிருந்து நோம்பு நோக்கிக் கொள்ளுங்கள். அது மிக முக்கியமாக அரபாவுடைய நோம்பு ஒன்பதாம் துறை ஹிஜ்ஜாவால் அந்த நோம்பை யாரும் தவற முடியாதீர்கள். அன்றைய நாட்கள் நல்ல அதிகமான மக்களை நரகில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள். எனவே அந்த நாளை அடைவதற்காக அதற்கு முன்னாலு நாட்கள் இருந்து நீங்கள் அதிகமாக நோம்பு நோக்கிக் கொள்ளுங்கள். அதை கூட கூட விட்டு பிரிந்து யாரெல்லாம் மௌத்தாகி கபரிலே வாழ்கின்றார்களோ, அல்லது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, நோய் நம்பளது இருக்கிறதா, பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா, எல்லாவற்றையும் எல்லாவற்றை கையேறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அந்த நோம்பையும் அந்த குறிப்பிட்ட சில நாட்களையும் நிச்சயமாக ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் வரக்கூடிய காலங்களை வசந்த காலமாக நல்ல காலமாக ஆக்கி தருவான். அதே போன்று கண்ணியமானவர்களை, இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அந்த பத்து நாட்கள் அமல் செய்வது ஒரு பகுதி. இன்ஷால் அடுத்தடுத்த பொதுபாக்கள் அதை பற்றி மேம்படுத்துவார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக கண்ணியமானவர்கள் கட்சிக்கு செல்லால் இங்கு இருக்கக்கூடியவர்கள், அதாவது எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லாவது தாய் தாப்பனை கொடுத்திருக்கிறான். தாய் தாப்பனுடைய புதுபத்துகளை அதிகமாக விடுபடுங்கள், தாய் தாப்பன் அதிகமாக பார்த்துக் கொள்ளுங்கள், தாய் தாப்பனுடைய அன்போடு பாசத்தோடு வாழுங்கள். தாய் தாப்பனுடைய அந்த பெற்றோருடைய அன்புல அல்லாஹுடைய அன்பு இருக்கிறது. தாய் தாப்பன் நீங்க கோபித்தீங்களா, தாய் தாப்பனுடைய மனதை உடைத்தீங்களா, நிச்சயமாக அல்லாஹும் உங்களோடு கோபித்து விடுவார். எனவே தாய் தாப்பனை திருப்பி நீங்க வாழ்ந்து கொள்ளுங்க. தாய் தாப்பனுக்கு ஏசுவது என்று ஒரு பாவம் இருக்கு, அது பெரும் பாவம். தாய் தாப்பனுக்கு ஏசுவது ஒரு பாவம், தாய் தாப்பன் ஏற்றி வாங்கி கொடுப்பதும் இன்னொரு பாவம். சில தாய் தாப்பனை நேரடியாக திட்டுவார்கள், இன்னும் சில அவருடைய செயல்களால் திட்டை வாங்கி கொடுப்பார்கள். எது எப்படி திட்டை வாங்கி கொடுப்பது சொல்லதாகவோ அறிவு அதிர்ச்சியை விளக்கப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய தகப்பனை எழுதுகிறார், உன்னுடைய வாப்பா இப்படி, உன்னுடைய உமா இப்படி என்று வாப்பா உமாவை இழுத்து ஏற்றினார், தாய் தாப்பனை இழுத்து ஏற்றினார். அவர் என்ன செய்வார், திரும்பி ரிட்டன் இவருக்கு அதே மாதிரி இவருடைய தாயை தந்தை கொடுத்து அவர் ஏற்றுவார். அன்பானவர், இதனால் அவர் அவருக்கு ஏற்றி வாங்கி கொடுக்குவார். எனவே இப்படியான விடயங்கள் யாரும் விடுபட்டுக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தஆலா குழந்தைகள் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் தான் தாயும் தகப்பனும், அதை பாக்கியமாக கருதுங்கள். யாருடைய வீட்டிலே வயதால் இருக்கிறார்களோ அவர்களை சுமையாக ஆக்காதீர்கள், அவர்களை பாக்கியமாக ஆக்கிக் கொடுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்றைய இந்த காலத்தை அதிகமாக அமல் செய்யக்கூடிய காலமாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய காலமாக அல்லாஹ் இந்த காலத்தை எங்களுக்கு ஆக்கி தருவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், நீயத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த இருபத்தெட்டாம் தேதி முதலாவது பயணத்திலே செல்லிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பயணங்களில் செல்லிருக்கின்ற அவர்களுக்கு யா அல்லா எல்லா நிலைமையிலும் ஈராக்கி கொடுப்பாயாக. அல்லாஹ்வுடைய பயணங்கள் அப்பயமற்ற நல்ல ஒரு பயணமாக அவருடைய பயணங்களை ஞாபகம் கொடுப்பாயாக. யா அல்லா ஹஜ்ஜுடைய கடன் இலகுவாக, ஆரோக்கியமாக, தைரியமாக, உற்சாகமாக செய்யக்கூடிய நிலைமையை கொடுப்பாயாக. யா யா நாட்டு மக்களுக்கு துவா செய்யக்கூடிய நிலைமைகளையும் அவகாசங்கள் அவர்கள் கொடுத்து விடுவாயாக. யா அல்லா யாரெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிறார்களோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லா ஹஜ்ஜுக்கு போகாமல் இந்த நாட்டிலே நல்ல நியமிக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஹஜ்ஜை வாழ்நாளிலே ஒரு தடவையாக சொல்லான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ ஹஜ்ஜி வாக்கிடுவாயாக. யா அல்லா அந்த நாட்டிலும் பொருளாதாரத்தை வளர்த்திடுவாயாக, பாதுகாத்திடுவாயாக, நாட்டின் விசுவாசம் உள்ள புரட்சிகளாக எங்களை சமூக செய்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல மௌத்தி தந்துடுவாயாக, நல்ல இடத்திலே, நல்ல அதாவது விருப்பமான ஒரு நல்ல நாளிலே நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களை உயிரை நீங்க எடுத்துடுவாயாக. நாளை வறுமை நாள்ல நல்லோர்களை விட்டு நீங்களை பிரித்து விடாத யா அல்லாஹ், நல்லோர்கள் நீங்களை சேர்த்து வையா அல்லாஹ், இஸ்லாத்த கொண்ட நாளை வறுமை நாள் எங்களை கண்ணியப்படுத்தி விடியா அல்லாஹ், ஜென்மத்தில் சிந்தோசைகளை தங்குமணமாக ஆக்கி தந்து விடியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன்.